நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய திரைப்படங்களை தமிழ் நேயர்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியை படைக்கிறார் பிரிஸ்பேன் 4EB தமிழ் ஒலியின் சங்கர் ஜெயபாண்டியன் அவர்கள்.
இந்த மாதம் நாம் பேசவிருக்கும் திரைப்படம் த ட்ரை. இதனை எழுதி இயக்கியவர் ராபர்ட் கானலி. எரிக் பேனா அவர்களின் அற்புதமான நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியானது 2021 ஆண்டு ஜனவரி மாதத்தில். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஸ்கிரீன் ஆஸ்திரேலியா, ஃபிலிம் விக்டோரியா, மேடப் ஸ்டோரிஸ், அரீனா மீடியா மற்றும் பிக்அப் ட்ரக் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட 20 மில்லியன் வசூல் சாதனை படைத்த திரைப்படம். ஆஸ்திரேலிய திரைப்படங்களில் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த திரைப்படம் இது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தோட கதையை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். எரிக் பேனா அவர்கள் தான் கதாநாயகன். அவர் வந்து ஃபெடரல் ஏஜென்ட்டாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய பேர் வந்து ஆரான் ஃபால்க். இந்த ஆரான் ஃபால்க் வந்து தன்னுடைய பிறந்து வளர்ந்த ஊரான அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர்றார். அது வந்து விக்டோரியா மாநிலத்தில், ரொம்ப ஒரு ரீஜனல் ஆஸ்திரேலியா பகுதி அது. அந்த விக்டோரியா மாநிலத்துக்கு அவர் திரும்பி வர்றாரு தன்னுடைய பாலிய நண்பன் ஒருத்தனுடைய மரணத்திற்காக. அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வர்றாரு. லூக் அவரோட நண்பர் பேர். அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, தான் தற்கொலை பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவியையும் தன்னுடைய மகனையும் அவரே கொண்டுட்டு இறந்து போயிருக்காரு. அந்த இறுதி நிகழ்வுக்கு தான் இவர் வர்றாரு, இந்த நண்பன். அந்த லூக்குடைய தாய் தந்தையர் வந்து ரொம்ப மனமுடைந்து போய், என்னுடைய எங்கள் மகன் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் அப்படி. இவர் வந்து ஒரு ஃபெடரல் ஏஜென்ட்டுங்கனால இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இந்த வழக்கை நீ விசாரித்து உண்மையை நீ கொண்டு வர முடியுமா அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி வற்புறுத்தி கேட்குறாங்க. அரை மனதோடு இவர் வந்து அதுக்கு சம்மதிக்கிறார். அவருக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா கூட, சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. உடனே கதை வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் வந்து ஏன் இந்த ஆரான் ஃபால் ஊரை விட்டு போனார் அப்படின்ற ஒரு சின்ன கதை காமிக்கிறாங்க. என்னென்னா, இவருடைய பெண் தோழியாகிய எல்லி அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. இவர் தான் கொன்னாருன்னு எல்லாரும் இவர் மேலே பழி சுமத்துறாங்க. அந்த அந்த அவமானத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் வந்து, இவரும் இவரோட தந்தையாரும் வந்து இந்த ஊரை விட்டே போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் தான் கொன்னாருன்னு சொல்லி இவர் மேலே பழி சுமத்துறாங்க. இவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கார், ஆனால் யார் நம்பலை. அதனால் இவங்க ஊரை காலி பண்ணி போகிறாங்க. இப்போ 20 ஆண்டு கழித்து திரும்பி வந்திருக்கும் போதும் கூட அந்த அந்த மக்கள், அந்த நகர மக்கள் வந்து இன்னும் இவர் மேலே கோபத்தை காமிக்கிறாங்க. குறிப்பாக அந்த எல்லி அவர்களுடைய தந்தை மால் அவரும், அந்த எல்லி அவர்களுடைய சகோதரன் கிராண்ட் அப்படிங்கிறவங்களும் வந்து இவர் மேலே வந்து பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறாங்க. நீ தான் கொன்ன, பொய் சொல்கிற, நீயே நீ ஒரு கொலையாளிங்கிறத இவர் மேலே வெறுப்பை காமிக்கிறாங்க. இதுக்கு தவிர இந்த நகரத்தில், இந்த டவுனுக்குள்ளே அவர் கிடைக்கிற ஒரே உதவி வந்து, அந்த லோக்கல் சர்ஜன்ட் கிரெக் அப்படிங்கிறவர் வந்து இவரோட பேசுகிறார். இவர் தான் அந்த வழக்கை விசாரிக்கிறார். அந்த லூக் எப்படி தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டுட்டு தானும் இறந்து போனா அப்படிங்கிறத இவரோட சேர்ந்து விசாரிக்கிறார் அந்த லோக்கல் சர்ஜன்ட். அவர் பேர் வந்து கிரெக். இவங்க கொஞ்சம் விசாரிக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, லூக் அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, ஆனால் அந்த துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் வேறு. இவருடைய மனைவி, அதாவது லூக்குடைய மனைவி மீதும் பையன் மீதும், தன்னைத்தானே சுட்டு கொண்ட லூக் மீதும் உடலில் பரிசோதனை செய்து எடுத்த போது வந்த துப்பாக்கி தோட்டாக்கள் வேறு. அப்புறம் அந்த சின்ன நகரத்தில் ஒரு பள்ளி இயங்குது. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவரோட பேர் வந்து ஸ்காட். அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஏன்னா கேரன், அதாவது அவர் தான் லூக்கோட மனைவி பேர், அந்த கேரனுடைய பாஸ் அவர். அவங்கள்ட்ட பேசும்போது அவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே பண கஷ்டம் இருந்ததே தவிர, மற்றபடி இவ்வளவு தூரம் வன்முறையாக முடிகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்த்ததில்லைன்னு அந்த ஸ்காட் சொல்கிறார், அந்த பிரின்ஸிபல். அப்புறம் இவர் வந்து வேறு வேறு ஏதாவது தேடிட்டு இருக்கும்போது அந்த கேரன், அதான் லூக்கோடைய மனைவி பேர், அந்த கேரனுடைய கைப்பட எழுதிய ஒரு நூலகம், அதாவது பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியோடைய ஒரு காப்பி, அந்த இதில் வந்து பின்னாடி கிராண்ட் அப்படின்னு எழுதி க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க. GRANTன்னு போட்டு கேள்விக்குறி போட்ட அவங்க கைப்பட எழுதிய ஒரே ஒரு சின்ன துண்டு காகிதம் கிடைக்குது. அது பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் எடுத்த ஒரு புத்தகத்தில் பின்னாடி எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த ரசீதில். இவர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இதை வச்சு விசாரிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு தோழியை சந்திக்கிறார். அவங்க பேர் வந்து கிரெட்சன். கிரெட்சன் வந்து இவங்களுடைய முன்னாள், இவங்களும் கூட படித்தவங்க தான். அவங்களும் வந்து கேரன் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அப்போ அந்த அந்த அப்ளிகேஷனில் வந்து கேரனோட டெஸ்கில் இருந்தது. அதுதான் ஸ்கூல் ஃபண்டிங்க்காக அந்த அப்ளிகேஷனில் இருந்ததுன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசி அதை பற்றி பேசிட்டு வந்துருக்கும் போது அவங்களுடைய பழைய புகைப்பட ஆல்பமை பார்க்குறாரு. அதில் வந்து இந்த பெண், அதாவது கிரெட்சனுடைய மகனை லூக் கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்குறாரு. உடனே ஆரோனுக்கு சந்தேகம் வருது, உன் பையனுக்கு அவன் தான் அப்பாவா, லூக் தான் அப்பாவா அப்படிங்கிறான். இன்னும் கிரெட்சன் சொல்கிறா, இல்லை அவனும் அப்பா கிடையாது, ஆனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு உறவு இருந்தது தான், ஆனால் அவன் ஒன்றும் இந்த குழந்தைக்கு அப்பா கிடையாதுன்னு சொல்கிறான். இவருக்கு இவர் மேலே சந்தேகம் வருது, நீ தான் ஏதாவது காரணத்துக்காக அதை பண்ணிட்டியா அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் வந்து கேரன் அந்த எழுதின அந்த கிராண்ட்டுங்கிறது இவருக்கு உள்ளே உறுத்திட்டே இருக்கு. அப்போ கிராண்ட்டு தான் வந்து அந்த எல்லியோடைய சகோதரர் பேர். அவர் ஒருவேளை வந்து இவங்களோட நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக, ஏன்னா வயதான காலத்தில் லூக்கோட தாய் தந்தையர் வந்து இந்த நிலத்தை பராமரிக்க போகிறதில்ல, அவன் இறந்துட்டானே இந்த நிலத்தை நம்மக்கிட்ட விற்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சுருப்பாருன்னு சந்தேகத்தை அந்த பாணியிலையும் அவர் அணுகிறாரு. அப்புறம் அடுத்த நாள் இந்த கிரெச்சன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய மேசையில் இருந்த அந்த ஃபைனான்ஸெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக அதை விசாரிக்கும் போது பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன புரியவர் கிடைக்குது. அது என்னென்னா, அந்த கிராண்ட்னு போட்டு கேள்வி எழுதியிருந்தது அந்த நபர் கிராண்ட் கிடையாது. அது வந்து இப்போது அரசாங்கம் சலுகைகள் வழங்கும் இல்லையா, அந்த அஃபீஷியல் இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பணம் ஒரு பள்ளிக்கு வந்து கிராண்ட் ஒதுக்குவாங்க, அந்த கிராண்ட்டை தான் அவங்க கேள்விக்குறி போட்டிருக்கிறாங்க. இந்த கிராண்ட் என்னாச்சு அப்படின்னு அவங்க ஒரு சின்ன கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸிபல்கிட்ட போனால் அப்புறம் தான் தெரியுது பிரின்ஸிபலுக்கு வந்து கேம்பிளிங் அடிக்ஷன் இருக்குது. அது அவர் முன்னாடியே சொல்லுவார், ஒரு சின்ன காட்சியில் காமிப்பாங்க. அவர் இந்த ஏரான் தங்கி இருக்கிற விடுதிக்கு கீழே வந்து சின்னதாக அந்த கேம்பிளிங் மிஷின் விளையாட்டு இது இருக்கும், போக்கர் மிஷின், அதில் வந்து அவர் ராத்திரிலாம் விளையாண்டுருப்பார். அவருக்கு அந்த அடிக்ஷன் உண்டு, அதனால தான் ஊரை காலி பண்ணி இங்கேயே வந்திருப்பார் அவர். அதனால் தன்னுடைய நிதி தேவைக்காக வந்து அரசாங்கம் ஒதுக்கிய இந்த பணத்தை வந்து கையாடல் பண்ணி தன்னோட சொந்தத்தில் இதுக்காக எடுத்துருவார், அந்த பணத்தை திருப்பி அடைக்கிறதுக்காக. அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கேரன்ங்கிறவங்க. அதுக்கு தான் கிராண்ட்னு எழுதி க்வெஸ்சன் மார்க் போட்டிருந்தது, என்னாச்சு அந்த பணம் அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே தான் இவர் என்ன பண்ணிடுறாரு, போய் அவங்க அந்த கிராண்ட் கேரனையும் கொண்டுட்டு அவங்க பையன் அதை பார்த்துருவான், சின்ன பையன் தான், அவனையும் சுட்டுட்டு லூக்கையும் இவரே போய் கொண்டுட்டு, லூக் வந்து அந்த மூணு பேத்தையும் கொண்டுட்டான், தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனையே கொண்டு அவன் வந்து இது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சித்தரிச்சிடுறாரு. இதுக்கிடையில் ஒவ்வொரு சீன்லையும் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த பெண் எல்லி என்னானாங்கிறத இவங்க பேரலாக காமிச்சிட்டு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த லூக் மேல் நம்மளுக்கே சந்தேகம் வரதான் செய்யும், அவன் அப்படிப்பட்ட பையனை மாதிரி அவனை காமிப்பாங்க. கடைசியில் என்ன ஆகுது, லூக் கொல்லலை, லூக்கும் வந்து இதில் விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ எல்லி என்னானா, எல்லியை யார் தான் கொன்னா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கும். ஏன்னா இவர் மேலே தான் எல்லா சந்தேகமும் திரும்பும். அந்த பெண் வந்து டைரியில் எழுதி வச்சுட்டு போயிருப்பா, இவர் பேர் எழுதியிருப்பா, ஆனால் இவர் கொல்லலைங்கிறார், ஏரான் கொல்லலைங்கிறார். அப்போ பிரின்ஸிபலை விசாரிக்கிறதுக்காக ஓடுவாங்க இவனும், அதாவது ஏரானும், அப்புறம் இவங்க அந்த கிரெக் அப்படிங்கிற அந்த காவல்துறை அதிகாரி அந்த லோக்கல் சர்ஜன்ட், ரெண்டு பேரும் ஓடும் போது அவர் விசாரிக்கிறதுக்கு அந்த ரூம்குள்ளே போகும்போதே அவருக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். அதனால் என்ன செய்வார், அவர் வந்து பெட்ரோல் கேன் ஒன்று எடுத்துகிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு, மாதிரி கிட்ட வந்தீங்கன்னா நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயமுறுத்துவார். ஏன்னா அது வந்து எல்லாம் காஞ்ச சருகு, காஞ்ச இறகுகள் தான் கிடைக்குது, கொஞ்சம் கொளுத்துனார்னா பெரிய ஃபாரஸ்ட் ஃபயரே வந்துடும் அதிலிருந்து. அப்போ இந்த பணத்தை நான் தான் கையாடல் பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு இதை மொத்தமாக கவர் பண்ணுறதுக்காக தான் பழியை வந்து லூக் மேலே போட்டாங்கிறதையும் அவர் சொல்லிட்டு ஆனால் கொளுத்திடுவார். கொளுத்தின உடனே வந்து திபுதுபுன்னு நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். உடனே இவர் ஏரோன் அது மேலே அவர் மேலே பாஞ்சு அந்த எப்படியோ அவரை சமாளித்து சின்ன தீக்காயங்களோட அவரும் கிரெக்கும் தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த இவர் தலைமை ஆசிரியர் இறந்து போயிடுவார். அப்போ லூக்கோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக அவனுக்கு ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இன்னமும் அந்த எல்லியோடைய கதை நம்மளுக்கு வந்து கேள்விக்குரியன்ட்டே இருக்கும். அப்புறம் இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் தான் இவர் வந்து விசாரித்த வழக்கம் முடிச்சிட்டாரு. அப்போ அந்த பெண் தோழி ஆகிய அந்த கிரெச்சன்ட்டை வந்து ஒரு சும்மா மன்னிப்பு கேட்பார். இருந்தாலும் நான் உன்னை சந்தேகப்பட்டுருக்கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு சும்மா. அவ சொல்லுவா, என்னையும் மன்னிச்சிரு, எனக்கும் வந்து முன்னாடி இருந்தே தெரியும். ஏன்னா அந்த சந்தேகம், எல்லி இறந்து போயிட்டான்னு உடனே அந்த லூக் தான் ஓடி வந்து ஏரண்ட்டை வந்து இன்றைக்கி சாயங்காலம் நீ எங்கே இருந்த, ஏன்னா இன்றைக்கி அந்த வந்து பெண் இறந்த அந்த ஆற்றுல கிடக்கிறா, உன் பேர் எழுதி வச்சிருக்கிறா, நீ எங்கே இருந்த, இவனும் அந்த ஆற்றுல தான் இருந்தேன், ஆனால் அந்த பெண் என்னை சந்திக்க வரேன்னு சொன்னால் வரல அப்படிமா. உடனே சொல்லுவான், சரி ஒன்று பண்ணலாம், நீயும் நானும் வந்து ஹண்டிங்க்கு போயிருந்தோம்னு சொல்லுவோம், நான் நீ என் கூட தான் இருந்தேன்னு சொல்லு, நான் வந்து சாட்சி சொல்கிறேன், நம்ம வந்து ரேபிட்டை ஷூட் பண்ணோம்னு சொல்லலாம், மூணு ரேபிட்டை சுட்டோன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லிடலாம், நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிடலாம், நீ இந்த நண்பன் லூக் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். நம்மளுக்கு அப்போ தான் சந்தேகம் வரும், லூக் தான் ஏதோ பண்ணியிருப்பானோ அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வரும். ஆனால் கடைசியில் இந்த சீனில் தான் அந்த கிரெச்சன் சொல்லுவாங்க, இல்லை அன்னைக்கு லூக் எங்கூட இருந்தான், நான் லூக்கோட தான் இருந்தேன், நீயும் லூக்கும் சொன்ன பொய்யில் எனக்கும் பங்கு இருக்குது, ஏன்னா அன்றைக்கி நானும் லூக்கும் தான் தனியாக இருந்தோம், அந்த பெண் எங்கே போனான்னு உண்மையிலேயே தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், சார் லூக் அந்த கொலையும் பண்ணலை, இவர் ஏரானும் பண்ணல. அப்புறம் அப்படியே ஏரான் வந்து மெதுவாக அந்த நதிக்கரை ஓரமாக அந்த ஆறுக்கு பக்கத்தில் வருவார். அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னோட பையை வச்சுட்டு போயிருப்பான். அந்த டைரி எடுத்து பார்த்தா தெரியும், அவங்க அப்பா வந்து அந்த பெண்கிட்ட ரொம்ப தகாத முறையில் நடந்துக்கிறாரு. இதுலேருந்து தனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கணுன்றதுக்கு அந்த பெண் வீட்டை விட்டு ஓடுறதுக்காக அன்னைக்கு வந்திருப்பா. அன்றைக்கி தான் வந்து ஏரானை சந்திச்சுட்டு அப்படியே ஓடிடுறதான் அந்த பெண்ணோடைய திட்டம். அதை எப்படியோ அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு துரத்திட்டு வருவார். தன் மகள்கிட்டே தகாத முறையில் நடந்துக்கிறாரு. அதனால் அந்த பெண் தப்பிச்சு ஓட பார்க்குறா. எங்கிட்டதை நீ ஓடவா பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அப்பாவே வந்து அந்த பெண்ணை ஆற்றுல அமுக்கி கொண்டிருப்பார். அதுதான் உண்மையில் நடந்திருக்கும். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஆரன் வந்து அந்த டைரி குறிப்போச்சு அதையும் கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அதுவும் அவங்களுக்கு மொத்தமாக ரிவீல் ஆகும். அதாவது மேல் அவர் தான் வந்து அந்த பெண்ணை கொன்னாருங்கிறது. அப்படியே வந்து ஆரன் வந்து அந்த எல்லிக்கு ஒரு இறுதி மரியாதையை மனதார செலுத்திட்டு அப்படியே அந்த கதையிலேருந்து விலகிறதான். அப்போ வந்து ஓடிட்டு இருந்தா தண்ணி வந்து இப்போ ட்ரையாக இருக்குது, அந்த இடம் ட்ரவுட் மூலமாக அது வந்து வறண்டு போயிருக்கு. அதான் அந்த ட்ரையிங் அப்படிங்க அப்படியே அந்த படத்தை அப்படியே முடிப்பாங்க. மிக அருமையான ஒரு த்ரில்லர் திரைப்படம் இருக்குது. நான் சொன்னது போல் இரண்டு கதைகள் சமமாக பயணிக்கிறதுங்கிறது வெகு குறைந்த திரைப்படங்களில் தான் அந்த மாதிரி அமையும். ரெண்டு பேரலல் த்ரில்லர் ஸ்டோரிஸ் அப்படியே வர்றது. த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரைப்படம் அது. அதுலேயும் இதே மாதிரி தான் இரண்டு த்ரில்லர், ஒரு கொலையை விசாரிக்க வந்து அது இன்னொரு கொலை, அந்த இரண்டும் சேர்ந்து பயணிக்கிறது. அதே போல் தமிழில் வந்து மிஷ்கின் அவர்கள் இயக்கிய யுத்தம் செய்யுங்கிற ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த யுத்தம் செய்யும் இதே போல் தான் இரண்டு திரைக்கதைகள், இரண்டு த்ரில்லர் வந்து இரண்டு கொலைகளை விசாரித்து நகரும் அந்த த்ரில்லர், அருமையான திரைப்படம் அது. அதுபோல் இரண்டு த்ரில்லர்களாக அமைந்த இந்த த ட்ரைங்கிறது வந்து 2016 வெளிவந்த ஒரு நாவல் இது. ஆக்சுவலாக அந்த நாவல் ரொம்ப புகழ் பெறவும் அவங்க வந்து இதை அப்படியே திரைப்படம் எடுத்தாங்க. 2016 ஜேன் ஹார்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த த ட்ரைங்கிற நாவல் எழுதினாங்க. அதை தான் திரைப்படமாக எடுத்தது. இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி அடைந்து வசூல்லையும் பெரிய சாதனை படைத்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 20 மில்லியன் சம்பாதித்ததுங்கிறது மிகப்பெரிய வசூல் சாதனையாக கருதப்படுது. ஆனால் இந்த ட்ரைங்கிற திரைப்படம் மிக நல்ல ஒரு த்ரில்லர் திரைப்படமாக இன்றும் ஆஸ்திரேலிய திரைப்படங்கள் பட்டியலில் இது இடம்பெறுது. நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.